நான் இப்போது என்னுடைய சத்சங்கத்தை சைவ சித்தாந்த பேராசிரியர்களுடைய ஆசியுடனும் சூலகுரு சுவாமி ராம் அவர்களுடைய ஆசியுடனும் சூட்சும குரு யோகி ராமையா அவர்களுடைய ஆசியுடனும் சத்குரு கிரியா பாபாஜியின் ஆசியுடனும் பதினெண் சித்தர்மார்களுடைய ஆசியுடனும் தொடங்குகின்றேன். ஆதி காலத்திலே தில்லையில் திருமூலார் அழகுமலை ராமதேவர், அழகுமலை ராமதேவர், அனந்த சயன கும்பமுனி திருப்பதி கொங்கணவர் கமலமுனி ஆரூர், கமலமுனி ஆரூர், சோதி அரங்க சட்டமுனி கருவை கருவூரார் சுந்தரானந்தர் கூடல், சுந்தரானந்தர் கூடல், சொல்லமட்டு குடியில் வான்மியரோடு நற்றால் காசிநந்தி தேவர், நற்றால் காசிநந்தி தேவர், பாதி ஹரிசங்கரன் கோவில் பாம்பாட்டி பழனிமலை புவனாதர், பழனிமலை புவனாதர், பழனிமலை புவனாதர், திருப்பரங்குன்றம் அதில் மச்ச முனி பதஞ்சலி ராமேஸ்வரம், பதஞ்சலி ராமேஸ்வரம், சேதி வைத்தீஸ்வரன் கோவில் தன்வந்திரி போயூர் கோராக்கர் மயூரங்குதம்பர், போயூர் கோதாக்கர் மயூரங்குதம்பை, திருவருணையூருடைக்காடர் சமாதியிற் சேந்தனரம்மை காக்கவே, சமாதியிற் சேந்தனரம்மை காக்கவே, அகஸ்தியர் கிரியா பாபாஜி பத்திரி சொரூபசமாதி அடைந்தனர் உலகம் உயவே. ஓம் கிரியா பாபாஜி நமோ, ஓம் சிவாய நமோ. இன்று சனிக்கிழமை சத்சங்கம் வழமை போல சாதகர்கள் அடியார்களுடைய கேள்விகளுக்கு விடை காண்போம் பாபாஜியுடன் சேர்ந்து. நேற்றிரவு வரை இரண்டு கேள்விகள் தான் வந்திருந்தது, இன்று காலையில் இன்னொரு கேள்வியும் வந்தபடியால் எல்லாமாக மூன்று கேள்விகள் உள்ளன விடை காண்பதற்கு. முதலாவது கேள்வியில் இருந்து தொடங்குவோம். இது எங்களுடைய ஒரு பலகாலம் கிரியா சாதகராக இருப்பவருடைய ஒரு கேள்வி. 50 வயதுக்கு மேலானவர் என்று ஒரு சிறு குறிப்பும் தருகின்றேன். அவருடைய கேள்வி அவருடைய அனுபவத்தில் இருந்து வந்த கேள்வி, அதை மற்றவர்களுக்கு அனுபவத்தை தருவதுடன் கேள்வியும் கேட்டிருக்கின்றார். அதாவது, பாபாஜியின் நல்ல நாளில் எனக்கு இந்த கேள்வி உதித்திருக்கின்றது ஐயா. சில வாரங்களுக்கு முன்னால் ஒரு சோகீனம் காரணமாக நான் ஆஸ்பத்திரியில் வைத்தியசாலையில் படுக்கையில் ஒரு சத்திர சிகிச்சைக்காக இருக்க வேண்டிய நிலை ஏற்பட்டது. அந்த நிலை நான் முதல் அனுபவித்தது கிடையாது. அது ஒரு கடினமான நிலையும் அல்ல, அதாவது என்னுடைய உயிருக்கு ஆபத்தான நிலையான சத்திர சிகிச்சை இல்லை. இருப்பினும் வைத்தியசாலை கட்டில் அதிலிருந்து எனக்கு பல அனுபவங்கள் கிடைத்தது ஐயா. அதாவது, நான் இப்போது உங்களுடைய இந்த கிரியா யோகத்தில், பாபாஜியின் கிரியா யோகத்தில் ஏறத்தாழ 15 வருடங்களாக இருக்கின்றேன். ஆனால் அந்த அனுபவம் ஒரு தனிப்பட்ட அனுபவமாக அமைந்தது. அதில் நான் தனியத்தான் இருந்தேன் கட்டிலில். என்னுடைய குடும்பத்தவர்கள் என்னுடன் இல்லை. அவர்கள் பார்க்க வரும் நேரம் 1 மணி நேரம். அந்த நேர கணக்கில் வந்து என்னை பார்த்துவிட்டு ஏதாவது உணவு தந்துவிட்டு செல்வார்கள். மற்றும்படி நான் தனியே இருந்தேன். அப்போது எனக்கு பல அனுபவங்கள் கிடைத்தன, வாழ்க்கையின் அனுபவங்கள் கிடைத்தன ஐயா. அதுவும் எனக்கு அதில் கூட கிடைத்தது என்று தான் நான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் சைவ சித்தாந்த அடிப்படை கருத்தை படித்தவுடன் தான் நான் ஆன்மா, நான் வேறொன்றும் அல்ல, என்னை சுற்றி இருப்பதெல்லாம் மாயை பொருட்கள், குடும்பத்தையும் சேர்த்துத்தான், அவையெல்லாம் என்னுடைய வினைகளை அனுபவிப்பதற்கு தந்ததென்றெல்லாம் கூறியிருக்கின்றீர்கள். அதை முழுமையாக நான் வாங்காவிட்டாலும் முழு கருத்தையும் மேல் கருத்தை அறிந்து கொண்டேன். அவையெல்லாம் சிந்தையில் ஓடியது. அதைவிட பாபாஜியின் கருத்தான மரணத்தை கண்டு பயப்படக்கூடாது என்ற மிக முக்கியமான பாபாஜியின் கருத்தும் என்னுடைய சிந்தையில் வந்து போனது. அதை வென்றவர்தான் பாபாஜி என்பதும் பாபாஜியின் புத்தகம் மூலமாகவும் உங்களுடைய சத்சங்கம் மூலமாகவும் கேள்விப்பட்டிருக்கின்றேன். மரணத்தை கடந்தவர் பாபாஜி. ஆனால் இவையெல்லாம் சொல்லளவில் தான் கேள்விப்பட்டேனே தவிர அனுபவத்தில் அப்படி இருக்கும் என்ற நிலை என்னுடைய வாழ்க்கையில் முதற்தரம் கிடைத்தது. அதில் இரண்டு நிலையும் எனக்கு கிடைத்தது. இன்ப நிலையும் கிடைத்தது, துன்ப நிலையும் கிடைத்தது. அவற்றை கேள்வியாக இங்கு கேட்கின்றேன். ஏனென்றால் மரணத்தை வெல்ல வேண்டும், மரணத்தை கடக்க வேண்டும் என்று பாபாஜி சொல்லியிருந்தாலும், சாதகர்களுக்கு அதை நிரூபித்திருந்தாலும், அதை நாங்கள் என்னைத்தான் சொல்லுகின்றேன் என்று சொல்கின்றார் தன்னை. சொல்லளவில் எடுத்தேனே தவிர அதை பற்றி சிந்திக்கவே இல்லை இவ்வளவு காலம். ஆனால் அந்த நிலையில் சிந்தித்தேன். ஏனென்றால் என்னால் வீடு போய் சேர முடியாத ஒரு நிலை வந்தால் என்ன நடக்கும் என்ற ஒரு கேள்வியை போட்டு சிந்தித்தேன். அப்போது பல அனுபவங்கள் கிடைத்தது. ஆகவே அப்போதுதான் புரிந்தது, படித்தவற்றில் உணர்வு நிலைக்கு வராவிட்டாலும் இதுதான் உண்மை, இதுதான் இறுதி நிலை என்று புரிந்தது. ஆனால் பயமும் சேர்ந்து இருந்தது அந்த புரிதலில். என்னுடைய கேள்வி இதுதான், அந்த பயத்தை எப்படி வெல்லலாம்? அதை வென்றவர்தான் பாபாஜி என்று தெரிகின்றது மரணத்தை. ஆனால் அந்த நிலைக்கு வரும்போதுதான் வாயளவில் ஓ மனதளவில் நான் நினைத்தாலும் சரி என்னால் வெல்ல முடியும் என்று. ஆனால் அந்த நிலையில் இருக்கும் போதுதான் உணர்வு நிலையில் உணர்ந்தேன், நான் அதில் தோற்கின்றது தெரிந்தது. பல விடயங்களும் மனதை வந்து அடித்தன. குடும்பம், சொத்து, உற்றார், உறவினர், உலகம், வேலை, உடைமைகள், அவை ஏன்? நான் அவற்றை பற்றி அறிந்த பின்னும் அந்த படுக்கையில் இருக்கும்போது நான் அதிலிருந்து சிலவற்றிலிருந்து என்னை விடுவித்துக் கொண்டேன் என்று நினைத்து கொண்டிருந்த நேரத்தில் எல்லாவற்றுக்குள்ளும் இருக்கின்றேன் என்பது அப்போதுதான் தெரிந்தது. பெரிய அளவில் இல்லை என்றாலும் அது மன அலையில் ஓடியது என்று சொன்னார் அந்த பெரியவர். ஆகவே அவருடைய கேள்வி இந்த நிலையையும் தாண்டுவது எப்படி, அந்த பயந்த நிலையை? அதற்கு சைவ சித்தாந்தத்தில் உதாரணம் ஒன்று கொடுத்திருக்கின்றார் எங்களுடைய பேராசிரியர். அதாவது இந்த உடல், நாங்கள் இந்த உடலை பற்றி நாங்கள் உடல் சார்ந்தவர்கள் அல்ல, நாங்கள் உயிர் சார்ந்தவர்கள் என்று சைவ சித்தாந்த அடிப்படை கருத்து தெளிவாக கூறுகின்றது. எல்லோரும் படிக்கின்றோம். அதைவிட இந்த 36 தத்துவங்கள் கூட அதை விரிவாக விஞ்ஞானபூர்வமாக விளங்கப்படுத்துகின்றது. எங்களுடைய உடலில் இருக்கும் கருவிகள் எல்லாம் எப்படி தொழிற்படுகின்றதென்று, அந்த கருவிகளின் இயக்கங்கள் என்ன என்றும் விளக்கம் கொடுக்கப்படுகின்றது, கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது சைவ சித்தாந்த அடிப்படை கருத்தில். இதில் சைவ சித்தாந்த பேராசிரியர் இந்த இறப்புக்கு சொல்லும் உதாரணம் ஒன்று இருக்கு உண்டு. அதாவது இந்த மரண பயத்தில் இருந்து விடுவதற்கு அவர் சொல்லும் உதாரணம் என்னவென்றால், சொன்ன உதாரணம் என்னவென்றால், 36 தத்துவங்களுக்கு முதல் அடிப்படை கருத்தில் சொல்லியிருந்தார் ஒரு இடத்தில். அதாவது நீங்கள் குடும்பத்துடன் இருந்து வீட்டில் தொலைக்காட்சி பார்க்கின்றீர்கள். இரவு எல்லோரும் சந்தோஷமாக சிரித்து மகிழ்ந்து பார்க்கின்றீர்கள். ஆனால் உங்களுக்கு உடல் அலர்ச்சியால் தூங்க வேண்டும் என்ற ஒரு நிலை ஏற்படுகின்றது. அந்த மகிழ்வான நிலையை விட்டு நான் படுக்க செல்கின்றேன், எனக்கு அலர்ச்சியாக இருக்கின்றது உடம்பு என்று நீங்கள் படுக்க செல்கின்றீர்கள். படுக்க சென்றவுடன் என்ன நடக்கின்றது? சைவ சித்தாந்த அடிப்படை கருத்து படித்திருந்தால் கொஞ்சம் விஞ்ஞானபூர்வமாக விளங்கும். அதாவது உங்களுடைய உடலில் இருக்கும் கருவிகள் ஒவ்வொன்றும் தானாக செயலிழக்கின்றன. ஐந்து ஞான கருவிகளும் அறிகருவிகளும், அதைத் தொடர்ந்து கண்மேந்திரியங்களும் அப்படியே செயலிழக்கின்றன. அப்படியே இழந்து கொண்டு இந்த 36 தத்துவங்களில் இந்த 35 கருவிகள் எப்படி செயலிழந்து நீங்கள் ஆழ்ந்த உறக்கத்திற்கு போகின்றீர்கள் என்று நாங்கள் படித்திருக்கின்றோம். ஒவ்வொன்றாக செயலிழந்து போகும்போது நீங்கள் இந்த தூள உடலை விட்டு என்ன நடக்கின்றது அந்த நிலையில், கனவு நிலைக்கு முதல் போகின்றீர்கள், சூட்சும உடலுக்கு போகின்றீர்கள். ஸ்தூல உடல் மறந்து விட்டது. ஏனென்றால் வெளிக்கருவிகள் நின்று விட்டன. படிக்கின்றோம், படித்திருக்கின்றோம், அதை மீள்பார்வை செய்கின்றோம். இந்த அன்பருடைய கேள்வியில் அந்த கனவு நிலையில், சூட்சும நிலையில் உங்களுக்கு கனவு வரலாம், வராமல் விடலாம். அந்த நிலையை தாண்டிய நிலைதான் காரண நிலை, ஆழ்ந்த உறக்க நிலை. அதற்குள்ளும் சிலர் பிரவேசிக்கின்றீர்கள். அது சூட்சும நிலைக்கும் அடுத்த நிலை, ஆன்மாவை தொடர்பு கொள்ளும் நிலை. அந்த நிலைக்கு சென்று அடுத்த நாள் காலையில் என்ன செய்கின்றீர்கள் என்று பேராசிரியர் சொல்கின்றார். கண்ணை விழித்தவுடன் மீண்டும் தூள உடம்புக்குள் வருகின்றீர்கள். இதுதான் ஒவ்வொரு நாளும் விழிப்பு நித்திரை, மீண்டும் விழிப்பு நித்திரை என்று எங்களுடைய வாழ்க்கை ஓடுகின்றது. இதுதான் இந்த இறப்பின் ரகசியம் என்று சொல்கின்றார். அதாவது நாங்கள் குடும்பத்துடன் தான் இருந்தோம், எனக்கு ஒரு மரண பயமும் அந்த நேரம் இல்லை, நான் தூங்கத்தான் செல்கின்றேன், நிச்சயம் விழிப்பேன் என்பது என்னுடைய அசம்ஷன், அதாவது கருத்து. அதே போல் விழிக்கின்றேன் காலையில். அப்படி விழித்து தூங்கி விழித்து கொண்டிருக்கும் போது, தூங்கப் போகும் போது அந்த பயம் வரவில்லை. ஏனென்றால் விழிப்பேன் என்று தெரிகின்றது ஓரளவு. அதுவும் உண்மையல்ல, ஒரு நாளுக்கு அது உண்மையாக பொருந்தாது, அது அப்படியே அற்றுவிடும். இருப்பினும் நம்பிக்கை உண்டு. ஆகவே நீங்கள் ஒரு நினைவு, அதாவது நனவு நிலையிலிருந்து கனவு நிலையாகிய உறக்கத்திற்கு செல்கின்றீர்கள், அதாவது தூள உடம்பிலிருந்து சூட்சும உடம்புக்கு சென்று சில நேரங்களில் காரண உடம்புக்கும் சென்று மீண்டும் தூள உடம்புக்கு வருவதுதான் உங்களுடைய நாளாந்த வாழ்க்கை. இந்த வாழ்க்கையை அப்படியே புரட்டி பாருங்கள். இந்த விடயம்தான் நடக்கப் போகின்றது. நீங்கள் இறக்கும் நாளில் கூட நீங்கள் இந்த நனவு நிலையில் இருக்கின்றீர்கள். சில வேளை தூக்கத்திற்கு செல்கின்றீர்கள், தூள உடம்புக்கு செல்கின்றீர்கள். அடுத்த நாள் காலை எழுந்து வராது போனால் நீங்கள் அந்த உடலிலேயே இருந்து விடுகின்றீர்கள். அந்த தூள உடம்பு அற்றுப்போகின்றது, அவ்வளவுதான். அதே நேரம் மீண்டும் வருவீர்களாக இருந்தால் தூள உடம்புக்கு, அதுதான் புறப்பு. ஆகவே இந்த இறப்பு புறப்பு என்பது அவ்வளவுதான். இதை நாங்கள் சைவ சித்தாந்த அடிப்படை கருத்துக்களிலும், சத்குரு கிரியா பாபாஜியின் செயல்முறை பயிற்சியான கிரியா யோக பயிற்சி, ஏன் செய்கின்றோம், என்னத்துக்கு செய்கின்றோம், அந்த நிலையில் எந்த நிலையை இறுதியாக எட்டலாம், அதுதான் சத்குரு கிரியா பாபாஜியின் இறுதி நிலை சுரூப சமாதி, அதாவது இறவா நிலை. ஆகவே இந்த அன்பருக்கு அவர் கேட்ட கேள்விக்கு, இந்த பயத்திலிருந்து எப்படி விடுபடலாம் என்றால், இந்த பேராசிரியர் சொன்ன உதாரணத்தை முன்வைக்கின்றேன். அதே நேரம் எங்களுடைய குருமாரும் உதாரணங்கள் கொடுத்திருக்கின்றார்கள். அதில் ஒரு உதாரணம் எனக்கு ஞாபகம் வருகின்றது. யோகி ராமையா அவர்கள் ஒரு வகுப்பில் கொடுக்கின்றார். ஒரு பாம்பு செட்டையை கலட்டுவதும் மீண்டும் அந்த பாம்பில் அந்த தோல் முளைத்து புது செட்டை வருவதும் போல, அதாவது அதை இன்னொரு விதமாக அருளாளர்கள் சொல்கின்றார்கள், ஒரு சட்டையை கலட்டி இன்னொரு சட்டையை போடுவது போலத்தான் இந்த பிறப்பும் இறப்பும் அண்டு. இவற்றை எல்லாம் சொல்லளவில் மனதளவில் எடுக்கலாம். ஆனால் இந்த அன்பர் சொன்ன மாதிரி அதை உணர்வளவில் உணரும் போது ரெண்டு இடத்திற்கும் நீங்கள் மீண்டும் சென்று வருவீர்கள் என்பது உண்மை. அவருடைய அனுபவம் உண்மை. ஆனால் மீண்டும் இன்னும் நீங்கள் மூலத்தை நாடி இந்த அடிப்படை கருத்துக்களுடன் போகும்போது சிறிது சிறிதாக நீங்கள் இந்த நிலையை விட்டு வெளியால் வரலாம். அது இந்த புறப்பிலோ எனது புறப்பிலோ நடைபெறும். அதற்காகத்தான் இந்த அறிவுத்திறன் பயிற்சி சைவ சித்தாந்த அடிப்படை கருத்து மூலமாகவும், செயல்முறை பயிற்சி கிரியா யோகம் மூலமாகவும் உங்களுக்கு கிடைக்கின்றது. நீங்கள் அந்த நிலையை அடைவீர்கள் என்பது என்னுடைய பதில். அடுத்த கேள்வி, இரண்டாவது கேள்வி ஒன்று வந்திருக்கின்றது. எங்களுடைய சத்சங்கத்தில் நீங்கள் சொல்லி இருக்கின்றீர்கள் ஐயா, இறைவன் எங்களுடன், ஆன்மாவுடன் எங்கள் உள்ளேயே இருக்கின்றான். எல்லா ஆன்மாக்களுடனும் இறைவன் இருக்கின்றான், எப்பவும் இருக்கின்றான் என்று சொல்லி இருக்கின்றீர்கள். ஆனால் அதே சத்சங்கத்தில் வேறு ஒரு இடத்தில் சொல்கின்றீர்கள், இறைவன் குருவாக வந்துதான் உங்களை ஆட்கொள்வான், அல்லது குரு மூலமாகத்தான் நாங்கள் இறைவனை அடையலாம். அதற்கு பாபாஜியை நீங்கள் காட்டுகின்றீர்கள் குறிக்கோள். பாபாஜி எங்களுக்கு கிடைத்தது அற்புதம், இந்த யோகா கலை கிடைத்தது அற்புதம். ஆகவே ஒரு சத்குருவின் வழிகாட்டலுடன் நாங்கள் செல்கின்றோம். அந்த வழிகாட்டல் எங்களுக்கு தந்ததும் இந்த பரம்பொருள்தான் என்று சொல்கின்றீர்கள். என்னுடைய அடிப்படை கேள்வி என்னவென்றால், ஐயா, இது ஒரு விளக்கத்திற்காகத்தான் கேட்கின்றேன், தவறாக எடுத்துவிடக்கூடாது என்று சொல்கின்றார். இறைவன் எங்களுள்ளேயே இருக்கும் போது எங்களுக்குள்ளே இருந்து கொண்டே எங்களை சரிப்படுத்தலாம் தானே ஐயா, ஏன் குருவாக வந்துதான் செய்ய வேண்டும்? இது இந்த அன்பர் இலகுவாக இது ஒரு கேள்வியாக கேட்டிருந்தாலும் இது எங்களை மூலத்துக்கே கொண்டு செல்ல வேண்டிய கேள்வியாக அமைகின்றது என்று உணர்கின்றேன். அருமையான கேள்வி. இறைவன் எங்களுள் தான் இருக்கின்றார் என்றால் மற்றவர்களுக்கு தெரியாமலே எங்களை சரிப்படுத்தலாம் தானே, ஏன் குருவாக வந்து சரிப்படுத்த வேண்டும் என்பது இந்த அன்பருடைய கேள்வி. இது ஆழ்ந்த கருத்தான கேள்வி. அந்த தகுதியே எனக்கு இல்லை ஆழ்ந்த இடத்திற்கு சென்று இதற்குரிய பதிலை காண்பதற்கு. இருப்பினும் நான் படித்தவற்றிலிருந்து, சைவ சித்தாந்த அடிப்படை கருத்தில் படித்தவற்றிலிருந்து, கிரியா யோகத்தில் படித்ததை வைத்து, பரம்பொருள் கிரியா பாபாஜியின் அருளுடன் இந்த பதிலை தருகின்றேன். ஏன் இறைவன் உள்ளிருந்து எங்களுக்கு உணர்த்த முடியாது, குருவாக வந்தால்தான் உணர்த்தலாம் என்றால், அதுவும் இறைவன் நினைப்பில் ஒரு விதமான தப்பும் இல்லை, எங்களில் தான் இருக்கின்றது. ரெண்டு விடயம். ஒன்று, இறைவன் உணர்த்தினால்தான் நாங்கள் உணர்வோம் என்பது ஆன்மாவுடைய நிலை. அது கூட நீங்கள் கேட்கலாம், உள்ளிருந்து உணர்த்தலாம் தானே ஐயா, ஏன் வெளியில் குருவாக வர வேண்டும் என்று. அவர் உள்ளிருந்தே உணர்த்துவார். சில ஆன்மா வர்க்கத்தினருக்கு அவர் அதை செய்கின்றார். அவர்களைத்தான் நாங்கள் சைவ சித்தாந்த அடிப்படையில் விஞ்ஞான கலர் என்று சொல்லுகின்றோம். அதாவது இந்த பாச நிலையை தாண்டியவர்கள், மாயை நிலையையும் கண்ம நிலையையும் தாண்டி ஆணவ மலத்தில் மாத்திரம் இறுதியாக மல வாசனையுடன் நிற்கும் ஆன்மாக்களாகிய விஞ்ஞான கலருக்கு அவரால் அதை செய்ய முடியும். ஆனால் நாங்களோ சகலத்தில் இருக்கின்றோம். நாங்கள் சகலத்தில் இருந்து கொண்டு அவர் அதை எங்களுக்கு செய்வது கஷ்டமல்ல. அவர் ஒரு வினாடி நினைத்தாலே அது நடக்கும். ஆனால் நாங்கள் அதை எடுக்கும் பக்குவத்திலோ அதை நினைக்கும் பக்குவத்திலோ நாங்கள் இல்லை. ஆகவே அதனால் தான் அவர் எங்களுடன் உள்ளுக்குள் இருந்தாலும் அவரால் அந்த நிலையிலிருந்து அன்பரே உதை எங்களுக்கு தர முடியாது. தந்தாலும் எங்களுக்கு புரியாது, புரிந்தாலும் மீண்டும் நாங்கள் சாக்கடையில் விழுவோம். ஆகவே தான் அவர் மறைந்திருக்கின்றார். உள்ளுக்குள் இருக்கின்றார், ஆனால் மறைந்திருக்கின்றார். எதை தந்துவிட்டு மறைந்திருக்கின்றார்? இந்த தனு கரண புவனங்களை தந்து உங்களுடைய வினைகள் ஆற்றும்படி விட்டு, எங்களுடைய வினைகளை நாங்கள் ஆற்றுவதற்கு நேரம் தந்து, காலம் நியதி என்ற தத்துவங்களால் அந்த நேரங்களை தந்து, அதை நாங்கள் ஆற்றி அந்த பக்குவ நிலைக்கு வரும்போது அவர் ரெண்டு விதமாகவும் செயல்படுத்தலாம் உங்களுடைய அடுத்த நிலையை. ஒன்று, குருவாக வந்து அந்த ஞானத்தை தந்து உள்ளுணர்வுக்கு கொண்டு போகலாம். அதை விட உங்களுடைய இப்படியான இடையில் இருக்கும் சத்குரு கிரியா பாபாஜியின் செயல்முறை பயிற்சி மூலமாக செல்பவர்களுக்கு அந்த பயிற்சி முடிந்தவுடன் அவர் அந்த உணர்வு நிலையிலேயே, ஏனென்றால் உங்களுக்கு குருவான பாபாஜியை ஏற்கனவே தந்துவிட்டார் அல்லது வேறு அருளாளர்களை தந்துவிட்டார், அதன் மூலம் நீங்கள் அந்த நிலையை கடக்கும் போது அவர் அந்த ஞான நிலையை தருவார். ஆகவே அன்பரே, உங்களுடைய கேள்வி சிறந்தது, ஆனால் இன்னும் நீங்கள் உள்ளே போய் சிந்தித்து பார்க்க வேண்டும். நாங்கள் தான் அந்த நிலையில் இருக்கின்றோம், அவர் அல்ல. ஆகவே எங்களை பக்குவப்படுத்துவோம், அறிவுத்திறனை சைவ சித்தாந்த அடிப்படை கருத்தில் இருந்து எடுப்போம், செயல்திறனை சத்குரு கிரியா பாபாஜியின் யோக பயிற்சியில் இருந்து எடுப்போம், சாதனையில் இருந்து எடுப்போம், அதை ஒரு நாள் அடைவோம், ஒரு பிறப்பில் அடைவோம் என்று உங்களுடைய கேள்விக்கு பதில் சொல்லுகின்றேன். நன்றி பாபாஜிக்கு. ஓம் கிரியா பாபாஜி நமோம். ஓம் சிவாய. அடுத்தது மூன்றாவது கேள்வி. அது என்னவென்றால், இது ஒரு வாலிப வயது பிள்ளையிடம் இருந்து வந்த கேள்வி. அருமையான கேள்வி. தனக்கு இப்போது சிறு நாட்களாக மனதில் மனது வென்றுதான் நான் நினைக்கின்றேன் ஐயா, நான் இதில் பெரிதளவு வளரவில்லை. உங்களுடைய பதில் எனக்கு நிச்சயமாக தேவை. என்னுடைய உணர்வு என்று சொல்வதா மனம் என்று சொல்வதா எனக்கு தெரியாது, நான் சிறு வயதுடையவன். ஆனால் ஏதோ ஒன்று என்னை பின்தொடர்வது போல எனக்கு ஒரு உணர்வு, ஆனால் என்னென்று என்னால் உணர முடியாமல் இருக்கின்றது. அதை நான் எங்கு உணர்கின்றேன் என்றால் ஐயா, பிழையான விடயங்களை செய்யும் போது, அந்த விடயங்களை அந்த அந்த வாலி வயது பிள்ளை தரவில்லை, பிழையான விடயங்களில் ஈடுபடும் போது செய்யும் போது என்னை யாரோ உற்று பார்க்கின்றார்கள் என்ற உணர்வொன்று வந்து போகின்றது. அவருடைய கேள்வி இது பாபாஜியா, அருமையான கேள்வி. கேள்விதான் அருமை, அது யாராயும் இருந்துட்டு போகட்டும், அது பாபாஜியாக இருக்கலாம், பரம்பொருளாக இருக்கலாம், கண்டுபிடிக்க முடியாத நிலையில் யாரும் இருக்கலாம், ஆனால் கேள்வி அருமையானது. அதற்கு அவர் சொன்ன அடுத்த இறுதி நிலை எழுதியது இன்னும் நன்றாக இருந்தது. அதை பாபாஜி என்று நான் நினைத்தவுடன் நான் வெட்கப்படுகின்றேன் ஐயா, எனக்கு ஷை என்று போடுகின்றார் ஆங்கிலத்தில். என்ன என்ன நான் நினைக்கும் போதே அசிங்கமாக இருக்கின்றது, வெட்கப்படுகின்றேன். ஏனென்றால் நான் செய்வது பிழை என்று எனக்கு தெரிகின்றது, ஆனால் அதை பாபாஜி பார்த்து கொண்டிருக்கின்றாரா? தான் இவ்வளவு நாளும் இப்படியான விடயங்களை செய்யும் போது அப்படியான ஒரு உணர்வோ உந்துதலோ தெரியாத போது நான் அதை சிந்தித்து பார்ப்பதே இல்லை, ஆனால் யாரோ பார்க்கின்றார்கள், யாரோ எனக்கு கிட்ட இருக்கின்றார்கள் என்ற ஒரு நிலை வரும்போது, அது பாபாஜியாகத்தான் இருக்குமோ என்று உணர்வு நிலையில் வரும்போது, அது பாபாஜியாக இல்லாவிட்டால் நல்லம், ஆனால் அப்படி தோன்றுகின்றது, அது உண்மையாக இருக்குமா ஐயா? ஏனென்றால் அது பாபாஜியாக இருந்தால் என்னால் அதை பொறுத்து கொள்ள முடியாது. ஏனென்றால் அவர் ஆங்கிலத்தில் எழுதுகின்றார், தான் கூனி குறுகி இருக்கின்றேன், அதாவது வெட்கப்பட்டிருக்கின்றேன், நான் செய்யும் செயல் செயலா என்று சில விடயங்களில் என்னையே கேள்வி கேட்கும் அளவுக்கு வருகின்றேன் என்பது அந்த சிறுவருடைய கேள்வி. அருமையான கேள்வி, இது அவருக்கு மாத்திரமல்ல, எனக்கு மாத்திரமல்ல, எல்லோருக்கும் வர வேண்டிய கேள்வி. ஆகவே இதற்குரிய சுருங்கிய பதில் உங்களுடைய வயதுக்கேற்றபடியே சொல்லுகின்றேன். எங்களை இந்த பரம்பொருள் சத்குரு கிரியா பாபாஜி எல்லோரும் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றார்கள், இறைவன் எங்களுக்குள்ளேயே இருக்கிறார் என்றே சொல்லிவிட்டோமே. ஆகவே அதற்கு மேல் என்ன தேவை? அவர்கள் உள்ளிருந்து பார்த்தாலும் சரி, புறம் இருந்து பார்த்தாலும் சரி, அவர்கள் எல்லாவற்றையும் அறிவார்கள். ஆகவே இங்குதான் அந்த முக்கரணங்கள் வருகின்றது. சைவ சித்தாந்தத்தில் சொன்னது, மனம் மொழி மெய்யால் நாங்கள் எல்லாவற்றையும் செய்ய பழக வேண்டும். அப்படி செய்யும் பழக்கத்தை நாங்கள் கொண்டு வந்தால்தான் இப்படியான விடயங்களிலிருந்து அறிவுபூர்வமாக என்ன நடக்கின்றது என்பதை அறிவது மாத்திரமல்ல, அந்த கூனி குறுகும் தன்மை, வெட்கப்படும் தன்மை, அவையெல்லாம் உண்மை என்று தெரிய வரும். அதிலிருந்து நாங்கள் சிறிது சிறிதாக விலத்த வேண்டும், அவ்வளவுதான் என்கிறேன். ஆகவே நாங்கள் இப்போது வாழும் வாழ்க்கை, சாதாரண வாழ்க்கையில் பல விடயங்களை செய்கின்றோம். அதை உலகியல் அளவில் யாராவது எங்கள் முன் உருவத்தில் நின்று பார்த்தால்தான் நினைக்கின்றோம் அவர்கள் பார்க்கின்றார்கள் நாங்கள் செய்யக்கூடாது என்று. உருவமற்ற நிலையில் அருவத்தில் இறைவன் பாபாஜி பரம்பொருள் அருளாளர்கள் எல்லோரும் பார்க்கின்றார்கள், அந்த நிலையை நாங்கள் நினைத்து பார்ப்பதில்லை. ஆதலால் தான் அப்படியான ஒரு உணர்வு வரும்போது உங்களுக்கு அந்த நிலை ஏற்படுகின்றது, நீங்கள் கூனி குறுகின்றீர்கள், ஃபீல் பண்ணுறீர்கள் என்று சொல்லலாம் ஆங்கிலத்தில், உணர்கின்றீர்கள். அது உங்களை அந்த நிலையில் வைத்திருக்கின்றது. ஆனால் இந்த நிலை எல்லோருக்கும் கிடைக்காது. நீங்கள் முன் செய்த முற்புறப்பில் செய்த ஏதோ ஒரு புண்ணியம்தான் உங்களுக்கு அந்த நிலையை உருவாக்குகின்றது. நீங்கள் கேட்ட கேள்விக்கு பதில் தைரியமாக இருங்கள், அந்த நிலைக்குள்ளாக செல்லுங்கள், அது உங்களை விரைவாக பக்குவப்படுத்தப் போகின்றது என்பது என்னுடைய கருத்து. ஆகவே அது நல்ல நிலை. நீங்கள் சொல்லுவது, நீங்கள் கேட்ட கேள்விக்கு அதை யோசித்து நீங்கள் பயப்படவோ அல்லது நீங்கள் கூனி குறுகவோ வேண்டாம். அது பாபாஜியின் அருளினால் உங்களுக்கு அந்த உணர்வு நிலை வந்து போகும் போது யாரோ உங்களை பார்க்கின்றார்கள் என்று அதை நல்ல விதமாக எடுத்துக்கொள்வோம். அதை சைத்தான் என்றோ பேய் என்றோ பிசாஸ் என்றோ எடுக்காமல் அது இறைவன் பரம்பொருள் பாபாஜி உங்களை பார்க்கின்றார், அதன் அந்த அனுபவத்தை தருகின்றார். அதனால் நீங்கள் செய்யும் பிழையான விடயங்களில் இருந்து நீங்கள் விலத்துவதற்கு அற்புதமான ஒரு சந்தர்ப்பம். சரியானவற்றை செய்யும் போது அப்படியான உருவம் நின்று பார்க்கின்றதா என்று கூட நீங்கள் அப்படியான உருவம் அருவத்தில் இருக்கின்றதா என்பதை கூட நீங்கள் அறியலாம். அப்படி இருந்தாலும் அதற்கும் அர்த்தம் ஒன்று, அதை அனுபவியுங்கள். நாங்கள் மூன்றும் அதை பற்றி மேலும் பேசலாம். ஆகவே இந்த நிலையில் நீங்கள் பக்குவப்படுத்துவதற்கு அது கிடைக்கின்றது என்பது என்னுடைய பதில். அதை பற்றி ஒன்றும் நீங்கள் மனதினால் அலட்டி கொள்ளாது தொடர்ந்து படியுங்கள். எல்லாம் நன்மைக்கே நடக்கின்றது. ஆனால் நீங்கள் பிழை செய்தால் பொய்யில் இருந்தால்தான் அது உங்களை குறுக பண்ணும், உங்களை சஞ்சலிக்க பண்ணும். எதையும் உண்மையாக செய்யும் போது பரம்பொருளும் பாபாஜியும் உங்களுக்கு துணை நிற்கின்றார்கள். அதை மறக்க வேண்டாம் என்று சொல்லி உங்களுடைய கேள்விக்கு பதிலை தருகின்றேன். ஆகவே இன்று வந்த மூன்று கேள்விக்கும் பாபாஜியுடன் சேர்ந்து பதில் கண்டோம். மூவருக்குரிய பதிலும் இப்போது இரவனையா கார்த்திகேயன் ஐயா அவர்கள் இணைப்பில் இருக்கின்றீர்கள். உங்களுடைய கருத்துக்களுடன் இந்த சத்சங்கத்தை தொடர்வோம். இரவனையா உங்களுடைய கருத்துக்களுடன் இந்த சத்சங்கத்தை தொடர்வோம் இப்போது. நன்றி பாபாஜிக்கு. ஓம் கிரியா பாபாஜி நமோ. ஓம் ஓம் சிவாய.
ஓம் கிரியா பாபாஜி நமோ.
ஓம் கிரியா பாபாஜி நமோ. ஓம்
சிவாய நமோ.
ஓம் சிவாய நமோ.
இன்றைய வழமை போல் கேள்வி பதில்களுக்குரிய சற்சங்கம் சிறப்பாக இருந்தது. அதில் மூன்று கிரியா சாதனைய முக்கியமான மூன்று கடிகளுக்கும் சிறப்பான தெளிவான விளக்கம் தரப்பட்டது. அதில் குறிப்பாக முதலாவது சாதகர் 15 வருடங்கள் கிரியா அனுபவம் பெற்றிருந்தும் அவருக்கு சில கருத்துக்கள், நான் ஒரு ஆன்மா மற்றது மரணத்தை கண்டு பயப்படக்கூடிய நிலை, இன்ப நிலை துன்ப நிலை, பயத்தை எப்படி கிடைத்து வெல்லலாம் என்ற கருத்துக்கள் மூலம் சிறப்பாக அதற்குரிய விளக்கங்கள் தரப்பட்டது. இறுதியாக சைவ சித்தாந்த அடிப்படை கருத்துக்கள் மூலம் அதை மீண்டும் விளங்கப்படுத்தி விழிப்பு நிலை நித்திரை மீண்டும் விழிப்பு நித்திரை அது மாத்திரமல்ல கனவு நிலையிலிருந்து தூக்கத்துக்கு செல்லுதல் பற்றிய விளக்கம் மூலம் இறுதியாக இறப்பு பிறப்பு இரவா நிலைமை கொண்டு முதலாவது கேள்விக்கு சிறப்பான விளக்கம் தரப்பட்டது. அடுத்து இரண்டாவது அன்பரின் கேள்விக்கும் நல்ல சிறப்பான பதில் தரப்பட்டது. கருங்குரல் எல்லா உயிரினரும் இருக்கின்றார் என்றால் ஏன் குருவாக வந்து நடத்த முடியும் என்பதை பற்றிய கேள்விக்கும் இன்னும் அதற்கு உரிய சிறந்த பதில் சுருக்கமாக விஞ்ஞானிகளுக்கு பரம்பொருள் நாம் செய்ய முடியும் என்ற கருத்தும் தன்ன காரண கோபங்களை தந்து அறிந்திருக்கிறார் என்பதை விளக்கம் மூலம் விளக்கம் மூலமும் கிரியா பயிற்சி மூலமும் எடுக்கலாம் என்பது சிறப்பாக தரப்பட்டு அதற்குரிய அறையும் சிறப்பாக இருந்தது. இறுதியாக மூன்றாவது கிரியா சாதன கேள்வி வெக்கப்படுந்தென்மையிலிருந்து எப்படி விலகலாம் என்பது அதற்கும் இறுதியாக பல விளக்கங்கள் வந்து சுருக்கமாக தைரியமாக இருந்தால் பக்குவப்படலாம் என்பதை பற்றியும் பரம்பொருளுடன் கிடைக்கும் என்று சிறப்பாக தரப்பட்டது. பொதுவாக இன்றைய சர்சங்கள் எல்லா சாதனைகளுக்கும் மனத்தில் எழுந்த பல விளக்கங்களும் சந்தேகங்களுக்கும் சிறந்த பதிலளை தந்து மிகவும் சிறப்பாக இருந்தது. நன்றி. ஓம் கிரியா பாபாஜி நமோம். ஓம் சிவாய நமோம்.
ஓம் கிரியா பாபாஜி நமோ. ஓம் சிவாய நம. நன்றி இரவனையா, முடிந்தளவு நன்றாக தொகுத்து கொடுத்தீர்கள். எல்லோரும் சத்சங்கத்தை மீண்டும் கேட்டு விளங்காதவர்கள் அந்த விளக்கத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். நன்றி பாபாஜிக்கு. ஓம் கிரியா பாபாஜி நமோ. ஓம் சிவாய நம. இப்போது கார்த்திகேயன் ஐயா அணைப்பில் இருக்கின்றீர்கள். கார்த்திகேயன் ஐயா உங்களுடைய கருத்துடன் இந்த சத்சங்கத்தை தொடருவோம்.
ஓம் கிரியா பாபாஜி நமோ.
ஓம் கிரியா பாபாஜி நமோ.
ஓம் சிவாய நம.
ஓம் சிவாய நம.
நல்ல ஒரு மாணாக்கள் கேட்ட கேள்வி இருக்கு. அருமையான பாபாஜியினுடைய அருளால நல்ல பதில்கள் நமக்கு கிடைத்திருக்கிறது. அதை வச்சு நம்ம வாழ்க்கையில மாற்றங்களை ஏற்படுத்திக்கணும். அதுக்கு தான் அந்த ஒரு வாய்ப்பு கொடுக்குறாரு இறைவன். நம்மளை இங்க அமைச்சதே ஒரு காரணத்துக்கு தான் அமைச்சிருக்காரு. அந்த காரணத்துக்குள்ள ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்காரு. அந்த வாய்ப்பை வச்சு நம்ம தப்பிச்சுக்கிறதுக்கு தான் இவ்வளவு விஷயங்களும் நடக்குது. அந்த வகையில இன்றைய சத்சங்கம் சிறப்பாக இருந்துச்சு. அப்புறம் ஒரு கேள்வி ஒண்ணு கேட்டிருந்தாங்க. அந்த கேள்வி வந்து அருமையான கேள்வி. பயம் இல்லாத அச்சல்லாத கேட்டது தான் இதுதான் சத்சங்கம். அதுதான் உண்மையான அதுல பாதி வெற்றி அவங்களுக்கு. இந்த விஷயம் வந்து கேட்டவங்களுக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்கும். எல்லாரும் குற்றம் உடையவங்கன்னு சொன்னாங்க சைவ சித்தாங்க. எல்லாருக்கும் ஒவ்வொரு மாதிரியான குற்றங்கள் இருக்கு. அவங்க ஒருத்தருக்கு மட்டும் இல்லை, அது சில பேர் வெளிப்படுத்துவாங்க, சில பேர் வெளிப்படுத்த மாட்டாங்க, உள்ளுக்குள்ளேயே வச்சிருப்பாங்க. ஆனா எல்லாரும் குற்றவாளி தான். ஆக அந்த குற்றத்திலேருந்து நம்ம மீள்றதுக்கு தான் நம்ம வந்து கிரியா யோகம் பயில்றோம். பாபாஜி நமக்கு குருநாதராக கிடைச்சிருக்காரு, சைவ சித்தாந்த வேலை நமக்கு கொடுத்திருக்காரு. அந்த வகையை வச்சு நம்ம அதுல இருந்து ஒரு மாற்று பாதையை தேர்ந்தெடுத்துக்க வேண்டியதான். அது சிறிது சிறிதா, ஒரே பல நாள் பழக்கம் ஒரு நாள்ல போகிறது கிடையாது. எந்த ஒரு விஷயமும் அது பிறவி தூரம் வந்தது, நீங்க வர வைக்கல. ஏதோ ஒரு பிறவியில வந்த விஷயம் இப்ப அது செயலாக்கமாகுது. சரி, செயலாக்கம் ஆனது மட்டும் இல்ல, அதுக்கு ஒரு விடுதலையும் நமக்கு குருநாதர் கொடுக்கிறாரு. அதுதான் நம்ம பெரிய சந்தோஷப்படக்கூடிய விஷயம். இந்த விஷயத்துல இருந்து எல்லாம் என்னையும் சேர்த்து சொல்றேன். இப்ப இந்த சத்சம் கேட்கிற அத்தனை பேருக்குமே சொல்றேன், எல்லாருக்கும் ஒரு குற்றம் இருக்கும். அது எந்த ஒரு குற்றமா இருக்கலாம், சின்ன சின்ன குற்றமா இருக்கலாம், அது மறைமுகமா இருக்கும், அது நம்மள மறைமுகமா அது ஆட்கொண்டுகிட்டே இருக்கும். அதுதான் சைவ சித்தாந்த சொல்லுவாங்க. அதை விரிவா சொல்ல முடியாது, சொல்லவும் கூடாது. அந்த வகையில இந்த சத்சங்க பாபாஜி நமக்கு எல்லாருக்குமே ஒரு உணர்த்தல், ஒவ்வொருத்தவங்கள்ட்டும் ஒரு குற்றங்களை நீக்கிறதுக்காக ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்காரு. அதை நான் வாய்ப்பு எப்படி பயன்படுத்துறார்களோ, என்னுடைய குற்றத்திலேருந்து அந்த வாய்ப்பை நான் பயன்படுத்திக்கணும்ன்றதை பாபாஜிக்கு பிரார்த்தனையா வைக்கிறேன். உங்களுக்காக நானும் ஒரு பிரார்த்தனையா வச்சு ஒரு குற்றத்தை நீக்கிறோம் என்றத சொல்லி முடிக்கிறேன். ஓம் கிரியா பாபாஜி நமோ, ஓம் சிவாய நம.
ஓம் கிரியா பாபாஜி நமோ, ஓம் சிவாய நம. மிகவும் அருமையாக உங்களையும் உதாரணம் காட்டி ஆன்மாக்களில் ஒருவராக, அதுதான் உண்மை. இந்த சத்சங்கத்தை நல்ல ஒரு தொகுப்பாக எடுத்து மற்றவர்களுக்கு விளக்கம் கொடுத்தீங்கள். நன்றி பாபாஜிக்கு. ஓம் கிரியா பாபாஜி நமோ, ஓம் சிவாய நம.